எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப தேவைப்படுற புத்தகம். ஸோ நான் வந்து இங்கே ஐஏஎஸ்சியில் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணேன், இப்போ பிஹெச்டி பண்ணுறேன். எனக்கு அதிகமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எங்கள் லேப்லேயுமே. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால தான் இங்கே இருக்குது. மற்ற எல்லா பசங்களுக்கும் எங்கள் லேபில் என்னை தவிர எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், எல்லாம் அதனால் எங்கே போனாலும் அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்களா. ஸோ அதனால் என்னால் இன்க்ளூசிவாக இருக்க முடியல. ஸோ எனக்கு ஹிந்தி தெரியல, அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஐ திங்க் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கம்மியாக எனக்கு இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்டாக வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்கில்ஸ் எங்கிட்ட இல்லை, சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நம்மளோட பேச்சை சார்ந்தது, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப பேர் நமக்கு தெரிகிறதுக்கு, ரொம்ப பேரை நமக்கு ஆக்சுவலாக பிடிக்கிறதுக்கு, நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னா பேச தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு அந்த என்னென்ன டெக்னிக் அப்படின்றத இந்த புத்தகத்தில் ஆத்தர் வந்து டேல் கார்னகி சொல்லியிருக்காரு. ஸோ டேல் கார்னகி வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஒரு குரு மாதிரி. ஸோ இவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து 1930s. ஸோ அப்போ வந்து இவர் பெரியார். ஸோ இப்போ வரைக்குமே இவரோட இப்போ வரைக்குமே இவரோட பேரில் ஏகப்பட்ட வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்சஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இதுதான் அந்த ஆத்தரோட எக்ஸ்பர்டைஸ். ஸோ இப்போ இந்த புத்தகத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு பார்ட்டாக இருக்குது இந்த புத்தகம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ செகண்ட் வந்து மற்றவங்களை உங்களை பிடிக்க வைக்கணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ட் டூவில் சொல்லியிருக்காரு. பார்ட் த்ரீயில் வந்து இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை அந்த ஆப்போனண்ட் வந்து கம்ப்ளீட்டாக என்னன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி உங்களோட திங்கிங்க்கு கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபோர்த் பார்ட் வந்து இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கார்ப்பரேட் ஜாபில் இருக்கிறோம், இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இருக்க பிஹெச்டி முடித்தவங்க யாராவது ப்ரொஃபஸர் ஆனால் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு டீமை வேலை வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ எப்படி அந்த பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு லீடராக இருக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு ஃபோர்த்து சாப்டர் ஃபோர்த்து பார்ட் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்காரு இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் மொத்தம் வந்து ஒரு 33 விதமான டெக்னிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஸோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 33 என்னால் டச் பண்ண முடியுமான்னு தெரியல, எதெல்லாம் நம்மளால் இன்னைக்கு முடியுமோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல், ஒரு பீப்புள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் அப்படின்ட்டு, ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபல் அப்படின்ட்டு மூணு சொல்கிறாரு. அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யாரையுமே. ஸோ 99% ஆஃப் த பீப்புள், ஸோ நம்ம வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்னென்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பு, நான் தான் கரெக்டு அப்படின்ட்டு அவங்கள ப்ரூவ் பண்ணுறது தான் நினைப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அந்த நேரத்தில் அதுதான் அவங்களுக்கு ஒரு மனித இயல்பே அதுதான். ஸோ அதனால் எப்பயுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஏன் கிரிட்டிசைஸ் வந்து இவர் வந்து கிரிட்டிசிசம் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரைடு இருக்கும். ஸோ அந்த ப்ரைடு வந்து அந்த செல்ஃப் ப்ரைடு இருந்தால் தான் ஒரு தைரியம் அது எல்லாமே வரும். ஸோ எல்லாருமே ஒரு ப்ரைடோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை நம்ம வந்து உயர்வாக நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ யாராவது வந்து இல்லை நீ சொன்னது தப்பு, இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஏற்கனவே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பெருமையை வந்து அது அழிக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நம்ம ஒரு முக்கியமான ஆள் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து அடிபடும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் நமக்கு வந்து கோவம் தான் வரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பண்ணால் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் ஒரு பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்ட்டு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், அவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கார் அனிமல்ஸை வச்சு. ஸோ எப்படின்னா ஒரு குட் பிஹேவியர் வந்து அது அந்த ஒரு டாக் வந்து குட் பிஹேவியர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஃபுட் கொடுப்பாரு, அதை தூக்கி வச்சு கொஞ்சுவார். ஸோ பேட் பிஹேவியர் பண்ணால் அது வந்து அவர் வந்து பனிஷ் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு இதையும் இந்த ரெண்டு விதமான டாக்ஸையும் தனித்தனியாக ட்ரெயின் பண்ணுறப்ப எதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரோ அந்த டாக் வந்து வேகமாக ட்ரெயின் ஆகிடுச்சு. எல்லா குட் பிஹேவியரும் பிஹேவியரில் வேகமாக ட்ரெயின் ஆகிடுச்சு, பேட் பிஹேவியர் எதுவுமே அதுக்கிட்ட இல்லை. ஆனால் பனிஷ் பண்ணுற டாக் வந்து அவரால் ட்ரெயின் பண்ணவே முடியல. ஸோ இதுதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒருத்தவங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ யூஎஸில் வந்து தியோடோர் ரூஸ்வெல்ட் அப்படின்ட்டு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். ஸோ அந்த பிரசிடென்ட் வந்து முடிச்சுட்டு அடுத்த எலெக்ஷன் வர்றப்ப அவரோட சேம் பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்து டாஃப்ட் அப்படின்றவரை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தியோடோர் ரூஸ்வெல்ட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைம் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு அவர் வந்து ஆப்பிரிக்காவில் டூர் போயிட்டார். ஸோ அடுத்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து இந்த புது பிரசிடென்ட் எலெக்ட் ஆகி அவர் வந்து தாஃப்ட் அப்படின்றவர் ரூல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழித்து மறுபடியும் தியோடோர் ரூஸ்வெல்ட் வர்றப்ப கண்ட்ரியோட எக்கனாமியே வேறு லெவலில் இருக்குது, அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் இன்னும் பாலிசியை வந்து இவர் ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால் அந்த முன்னாள் பிரசிடென்ட் வந்து ரூஸ்வெல்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா தாஃப்ட் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறார் பிரஸ்ஸில். ஸோ இவர் வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ணலை, எக்கனாமி போயிடுச்சு, அது போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதனால் இந்த தாஃப்ட் அப்படின்றவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்தது. அப்புறம் ரிசைன் பண்ணுறப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் இந்த கண்ட்ரிக்கு எது பண்ணால் நல்லது அப்படின்னு நினச்சு தான் பண்ணேன். ஸோ இதை விட பெட்டராக எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாராம். ஸோ இது ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெண்டு ஒருத்தவங்களை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு விதமான பிஹேவியர் தான் வரும். ஒன்று அவங்க வந்து உங்கள் கூட சண்டை போடுவாங்க, இன்னொன்று நான் வந்து நல்லது தான் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த சிம்பத்தைஸ் மூலியமாக அவங்க வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தையும் வந்து எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் பிரின்சிபல் 1. செகண்ட் பிரின்சிபல் வந்து, நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான பேசிக் நீட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் நம்ம ஹெல்த் இருக்குது, ஃபுட் இருக்குது, அப்புறம் ஸ்லீப், அப்புறம் நமக்கு பணம் வேணும், அப்புறம் சில பேர் ஸ்பிரிச்சுவலாக மறுஜென்ம வாழ்க்கை அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் ஸ்பிரிச்சுவலில் ஒரு சப்போர்ட் வேணும், அப்புறம் செக்ஸுவல் கிராட்டிஃபிகேஷன், அப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வேணும், அப்புறம் ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஃபீலிங்கை மற்ற எல்லா விஷயமும் நமக்கு கிடச்சிரும் ஈஸியாக. ஸோ நம்ம ரெகுலராக சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே அது கிடச்சிரும். ஆனால் அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் யார் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம பாராட்டினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த பாராட்டுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஹானஸ்ட்டாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். இதில் ஆத்தர் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருந்துருப்பார். ஸோ அப்போ வந்து பன்னிலாம் அவங்க வளர்ப்பாங்க. ஸோ அங்கே ஒரு வந்து ஆனுவல் ஈவெண்ட் ஒன்று வரும். ஸோ அதில் இவங்களோட வீட்டில் வளர்த்த அந்த பன்னி அப்புறம் மற்ற கால்நடைகள்லாம் எடுத்துகிட்டு போய் அது ஒவ்வொன்றுக்கும் சில பல காம்படிஷன்ஸ்லாம் நடத்தி அதுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தடவை இவங்க வளர்த்த பன்னிக்கு வந்து அவார்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இவரோட அந்த அவார்டை வாங்கிட்டு வந்து பெருசாக மிகப்பெரிய ஒரு ஒயிட் பேனரில் நடுவில் அந்த அவார்டு இருக்கிற மாதிரி மாட்டி இவரோட அப்பா வச்சுருந்தாராம். யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த அவார்டை காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாராம். ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த அவார்டு கிடைச்சது வந்து அந்த பன்னிக்கு தான், இவருக்கு கிடைக்கல. ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த நமக்கு அந்த அவார்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஸோ அந்த வாழ்க்கையிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்ட்டு அவர் நினச்சது அந்த பன்றி வளர்த்ததுக்காக, பன்றியை வந்து அழகாக வளர்த்ததுக்கான கிடைச்ச அவார்டை தான் அவர் நினச்சிருக்கார். ஸோ இது மூலியம் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்ரிசியேஷன், அந்த சென்ஸ் ஆஃப் யூனோ நான் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்டோரி சொல்கிறார், எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ஸ்டோரி. ஸோ ஒரு மிடில் ஏஜ் ஒரு உமன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களால ஒரு ஒழுங்காக ஒரு வேலை வந்து வாங்க முடியல, அவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் அதுலேயும் அவங்க ஃபெயிலியர். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு பெட்டில் வந்து படுத்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் அவங்களோட அம்மா ரொம்ப வயசான பாட்டி, அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறம் அவங்களுக்கு தேவையான மருந்து வாங்குறது, அவங்கள குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது இதெல்லாம் இதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்கனால ஒரு சில மாதத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் அந்த மிடில் ஏஜ்டு உமன் வந்து ஒரு வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ட்ரெஸ் அவங்களே மாட்டிட்டு அவங்க வந்து எப்பயும் போல் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், யாருமே நம்மளை மதிக்கலை, நமக்கு ஒரு நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்ட்டு யாராவது தங்களை நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து பிட்டி பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றத காட்டி அதனால் அடுத்தவங்கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது பேசிக் கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்றது ஒரு எல்லார் வீட்லேயும் எல்லார் குடும்பத்துலேயும் நடந்திருக்கும். ஸோ வயசான பாட்டி இருக்கும், அது வந்து தன்னோட மகன் வந்து நம்மளை உண்மையிலே நாளைக்கு ரொம்ப படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம கவனிச்சுக்கிருப்பானா அப்படின்ட்டு ஒரு நடிப்பாங்க. ஸோ நல்லா தான் இருப்பாங்க, ரொம்ப முடியாத மாதிரி ஏதோ ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு நாளில் சாக போகிற மாதிரி படுத்துட்டு, ஐயோ அம்மா நான் அவங்கள பார்க்கணும், என் பேரனை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து எல்லோரும் வந்து சரி பாட்டி வந்து இன்னும் ரெண்டு நாள் போயிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இது வந்து அந்த பாட்டி நடிக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அந்த ஒரு நாடகம் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பொதுவாக அந்த வயசான அவங்களுக்கு வந்து நடக்கிற விஷயம் வந்து நம்மளை மதிக்க மாட்டுறோமோ, மதிக்க மாட்டுறாங்களே, நம்மளை பார்த்துப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால அப்படி அந்த அட்டென்ஷன் அந்த நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க மென்டல் பேஷண்ட்ஸ், ஸோ அதில் வந்து 50% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜ் கிடையாது. மென்டல் டேமேஜ் மென்டல் பேஷண்ட் வந்து ஏன் ஆகுறாங்க அப்படின்னா முன்னாடி என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்க பிரெயினில் வந்து நம்மளை மாதிரி நியூரான்ஸில் வந்து ஏதோ ஒன்று டிஃபெக்டாக இருக்குது, அதனால தான் நம்மளை மாதிரி திங்க் பண்ண முடியல அவங்களால அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிரெயின் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக தெரியுது 50% பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, இருந்தாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிசீஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது இந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த பிரின்சிபல் இந்த சாப்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹானஸ்டாக சின்சியர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிளாக இவர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாரு, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகிறப்ப இவர்கிட்டயே சொல்லிக்கிறாரு, சரி இப்போ அந்த அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் அந்த அவரோட கவர் வாங்கி வெயிட் போட்டு அதை அனுப்புகிற ஒரு ஆள் வந்து ரொம்ப கோபமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் யோசிக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் எந்த விஷயம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருக்கு வந்து எதுவுமே உடனே அது வந்து வரல. ஸோ எப்பயுமே வந்து ஒருத்தங்களை திட்டணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் நமக்கு வந்துடும், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து உண்மையான விஷயத்தை எடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாத வரும். ஸோ அதை வந்து அவர் அந்த இடத்துல நின்று யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்ப அவருக்கு என்ன வருதுன்னா, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே அந்த உருன்னு இருந்த ஆள் வந்து திடீர்னு குனிஞ்சு அப்படியே சிரிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி இதை விட நல்லா இருந்தது, ஸோ இப்போ வந்து அதோட இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கூட அது ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முடி வந்து எனக்கு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ஹீரோ மாதிரி இருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை வந்து அவர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்ட்டு ஒரு சும்மா அவரோட வேலை செய்கிறப்ப ஒரு சேட் பண்ணிவிட்டு இவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஸோ இந்த கதையை வந்து ஆத்தர் வந்து அவரோட ஒர்க் ஷாப்பில் சொல்லியிருக்காரு. அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்க ஒரு ஆள் வந்து, சரி நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸோ அவரோட முடி அழகாக இருக்குன்ட்டு, அது ஏன் சொன்னீங்க, அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன எதிர்பார்த்தேன்னா இப்போ நான் சொன்னனால அவ ஒரு சந்தோஷப்பட்டா இல்லையா, ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்வியை வந்து என்ன ஒரு மனநிலையிலிருந்து வருது அப்படின்னா, நம்ம யாருக்காவது வந்து புகழ்ந்தோம் அப்படின்னா காரணம் இல்லாமல் ஒருத்தவங்களை புகழக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படி. ஸோ அது வந்து ரொம்ப 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 கொஞ்சம் கேவலமான விஷயம். ஏன் அப்படி நினைக்கணும், உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே. அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஏன் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட ஏன் இருக்குது அப்படின்றத இவர் கேள்வி எழுப்புறாரு. ஸோ இப்போ வந்து அடுத்தவங்களை நம்ம பாராட்டணும், சின்ன சின்ன விஷயத்தை வந்து பாராட்டணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதை பாராட்டுறோம் அப்படின்னா அது ஃப்ளாட்டரியில் கொண்டு போய் முடியும். ஃப்ளாட்டரி அப்படின்ற என்னென்னா, ஸோ லைக் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, ஸோ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நீங்கள் பெரிய ஆள், ஸோ அந்த மாதிரி எவன்டாவேன் அப்படின்ற அவங்க வந்து அது அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிளாக அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நின்று அவர் வந்து திங்க் பண்ணார்ல, ஸோ அவர் திங்க் பண்ணாமல் கூட சொல்லியிருக்கலாம் பேசிக்காக, ஓகே ஒருத்தவங்களுக்கு முடி இருந்தால் முடி அழகாக இருக்குது, ஸோ முடி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஸ் கட் அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு போக முடியும் எல்லாராலையுமே. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி போனோம் அப்படின்னா அது ஃப்ளாட்டரியில் கொண்டு போய் முடியும். அதில் வந்து சில பேர் வந்து ரொம்ப சென்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளண்ட்டாக அந்த மாதிரி சும்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு அதை கூட நமக்கு சொல்லலாம். அதை கூட ரொம்ப பேர் வந்து ஒரு 90% ஆஃப் த பீப்புள் அதையுமே விரும்புவாங்க அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஒரு ப்ராக்டிஸ். ஏன் அப்படின்னா அந்த 10% பீப்புள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து உண்மையாக பேசுகிறோம் அப்படின்னா உண்மையாக பேசுகிறோமா இல்லை ரொம்ப நடிக்கிறோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்ரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு அதையே எல்லாருக்கிட்டையே சொன்னோம் அப்படின்னா அது ஒரு நடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ யோசித்து உண்மையிலே என்ன இருக்குதோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த பிரின்சிபல் 2. நெக்ஸ்ட் பிரின்சிபல் 3 வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு வேலையை பண்ண வைக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் டே இங்கே வா வந்து இந்த வேலையை செய் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது எப்பயுமே. ஸோ அந்த வேலையை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் உருவாக்கணும், அந்த ஆர்வத்தை நீங்கள் தூண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு ஒர்க்கர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஒர்க்கரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து வீட்டுக்கு போகிறப்ப வீட்டில் வந்து அவரோட சின்ன பையன் வந்து ஒரு 3 வயசு பையன் வந்து வீட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து மறுநாள் வந்து ஸ்கூலில் அவனுக்கு ஓப்பன் ஆகுது, ஸோ வாழ்க்கையில் முதல் ஸ்கூலுக்கு போகிறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ முதல் நாள் வந்து எல்லாரும் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியும் யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியல, அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு வீட்லேயே இருந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஆத்தர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அவரோட அப்பா வந்து போகிறாரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, அப்பா, அவரோட அந்த சின்ன பையனோட அப்பா அம்மா, அப்புறம் அவனுக்கு அந்த சின்ன பையனுக்கு ஒரு 2 அண்ணனுங்க இருப்பாங்க, ஒரு அண்ணா தங்கச்சியில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு எல்லோரும் வந்து ஃபிங்கர் பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பெயிண்டிங் எல்லோரும் பண்ணுறத பார்த்து இந்த 3.5 பையனுக்கும் 3 வயசு பையனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவன் வந்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நீ வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா உனக்கு ஃபிங்கர் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு தெரியாது, நீ ஸ்கூலுக்கு போனால் தான் அங்கே தான் உனக்கு ஃபிங்கர் பெயிண்டிங் சொல்லி தருவாங்க, அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னா, மறுநாள் வந்து அந்த சோஃபாலையே படுத்து தூங்கிறான். ஸோ மறுநாள் எல்லோரும் அவங்க அப்பா வந்து எந்திரிச்சு வர்றப்ப அந்த சோஃபாவில் எந்திரிச்சு உட்காந்து ரெடியாக இருக்கிறான். ஸோ ஏன்டா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போய் ஃபிங்கர் பெயிண்டிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் ரெடியாக இருக்கிறான். ஸோ அவங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் அடுத்தவங்களோட ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்ட்டு ஆதர் சொல்கிறார். இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப, ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒர்க்கை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அப்படி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். ஸோ இந்த வேலையை வந்து எப்படி இந்த பர்சனை இந்த ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு எப்படி அவனை வந்து அவனோட ஆர்வத்தை எப்படி தூண்டுறது அப்படின்ட்டு எப்பயுமே நம்ம வந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லாங்குவேஜை மாற்றணும். ஸோ இந்த பையனுக்கும் இவங்களோட அப்பா வந்து சொன்னார்ல ஒரு லாங்குவேஜ், ஸோ நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு போகிறனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறது வந்து மெயினாக வந்து படிக்கிறதுக்கு தான், ஆனால் அந்த ஃபிங்கர் பெயிண்டிங் அப்படின்றது இது வந்து அந்த ஏகப்பட்ட ஆக்டிவிட்டியில் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து இந்த பையனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஆக்டிவிட்டியை அந்த மெயினான ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்றத லிங்க் பண்ணி ஸோ இவர் அந்த லாங்குவேஜை வந்து மாற்றி சொன்னனால அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் வந்தது ஸ்கூலுக்கு போக. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே எப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டுறது அப்படின்ட்டு நம்ம க்வெஸ்சன் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ டேல் கார்னிகி வந்து ஒரு ஹோட்டலில் வந்து இவரோட இந்த மாதிரி பப்ளிக் எப்படி பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸு ஒர்க் ஷாப்பு அப்புறம் ஹவு டு ஹேண்டில் பீப்புள் ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் நடத்திக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ ஒரு ஹோட்டலில் இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, ஸோ அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே இவர் டேல் கார்னிகி வந்திருக்காரு, அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்தவுடனே அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கான ரெண்ட்டு வந்து இவ்வளோன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் இப்போ வந்து உங்களோட ரெண்ட்டு வந்து 300% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு, சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு மேனேஜர். ஸோ இப்போ டேல் கார்னிகி பயங்கர கோபம், எவன்டா நம்ம புக் பண்ணது ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணிட்டோம், ஸோ இப்போ வந்து 300% அது கொஞ்சம் நெஞ்சா இருந்தால் பரவாயில்ல, அப்படி 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ நான் எங்கே போவேன், இப்போ திடீர்னு வந்து இதை அலோகேட் பண்ணணும், ரீஅலோகேட் பண்ணணும், எல்லாருக்கும் இன்விடேஷன் போயிடுச்சு, ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் வந்து மறுபடியும் சொல்லுவேன், அப்போ ஃபோனும் கிடையாது, ஸோ அப்படின்றது ரொம்ப கோபமாக இருக்காரு. ஸோ அப்போ யோசிச்சிருக்காரு, சரி எப்படின்னா இப்போதைக்கு மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஹோட்டலில் மாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜர்கிட்டயே பேசுகிறாரு. ஸோ மேனேஜர்கிட்ட சொல்லி, நீங்கள் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் மிகப்பெரிய முக்கியமான பதவியில் இருக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கான வருமானத்தை எப்படி உயர்த்தணும், அப்புறம் இந்த ஹோட்டலை வந்து எப்படி அந்த டாப் ஹோட்டல்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு இந்த ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே நான் கேட்ட ரூம் வந்து ஒரு லிமிட்டடான ரூம் தான், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிளப் மாதிரி இருக்கும், ஸோ அந்த டிஜே மாதிரி இருக்கிற செட்டப்ஸ்லாம் இருக்கும், ஸோ அந்த இதையும் எடுத்துட்டு 300% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அந்த எப்பயுமே இந்த கான்ஃபரன்ஸ் வரவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, ஸோ அந்த ஒரு ஏரியாவை நீங்கள் தர ஏரியாவை நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்து நைட் கிளப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கான டிஜேவோ நீங்கள் போட்டு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒர்க் ஷாப் நடத்துகிறேன், என்னோடய ஒர்க் ஷாப்புக்கு வரவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள், ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்தால் உங்கள் ஹோட்டலுக்கு அது ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டில், ஸோ என்னோடய ஒர்க் ஷாப்புக்கு வந்து 400 பேர் வருவாங்க, ஸோ அப்போ 400 பேருக்கு அதுவும் முக்கியமான பிஸ்னஸ் பீப்புளுக்கும் உங்கள் ஹோட்டல் தெரியுது, ஹோட்டலுக்குள்ளே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன விஷயம் இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அப்புறம் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னோடய இது ரெண்ட் வந்து 300% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களால் எது பெஸ்ட்டு எதுவோ அதுவும் நீங்கள் பண்ணுறீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, என்னால் வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறேன், நான் இது வரைக்குமே உங்கள் ஹோட்டல்லேருந்து நான் வந்து இந்த பிஸ்னஸை நடத்துனதுக்கு ரொம்ப என்னோடய பிஸ்னஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்துடுறாரு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் நைட் வந்து தூங்கிடுறாரு, மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் மேனேஜர் வந்து இவர் வந்து பார்க்குறாரு, இவர் வந்து பார்த்துட்டு ஒரு நோட் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இது நான் வந்து மேனேஜ்மெண்ட்டை நான் பேசினேன், நீங்கள் நேற்று சொன்னது எல்லாத்தையும் நான் யோசித்து பார்த்தேன், ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் ஷாப் நடத்துனா எங்களோட ஹோட்டலுக்கு வந்து மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தான், அதனால் உங்களுக்கான உங்களோட ரெண்ட் வந்து ஒன்லி 50% தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால் நீங்கள் இங்கேயே உங்களோட ஒர்க் ஷாப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோ அடுத்தவங்களுக்கு வந்து டைரெக்டாக எதையுமே சொல்லாமல், ஸோ நம்ம அந்த விஷயத்தை அவங்க பண்ணால் என்னென்ன அவங்களுக்கான பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும், அப்படி சொல்லிட்டு கன்க்ளூஷன் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அதையும் நம்மளே எடுக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது அதனால் நீ இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது, இது ஒவ்வொரு விஷயம் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஸோ நீங்களே ஏதாவது ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய அறிவில் எனக்கு கெட்டின விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்துடணும். ஸோ அப்படி வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் அதை திங்க் பண்ணுவாங்க, திங்க் பண்ணி அவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் நம்ம கொடுத்த டேட்டாவிலேருந்து அந்த கன்க்ளூஷனை எடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கரெக்டாக பேசணும், அந்த எதுக்காக நம்ம இன்ஜினியர் பண்ணி பேசணுமோ அந்த அதுக்கான கன்க்ளூஷன் தான் அங்கே அவங்க எடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மூணு பிரின்சிபல், ஸோ இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் அப்படின்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யாரையுமே. செகண்ட் வந்து ஹானஸ்ட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும், ஸோ ரொம்ப ஃப்ளாட்டரிலாம் கொடுக்கக்கூடாது. தேர்ட் பிரின்சிபல் வந்து ஆர்வத்தை, அடுத்தவங்களோட ஆர்வத்தை தூண்டணும். ஸோ டைரெக்டாக வந்து நீ இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு சொல்லாமல் அதோட அட்வான்டேஜை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்படி அப்படியே நகர்ந்துடணும். அந்த சொல்யூஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, டிசிஷன் வந்து அவங்கள எடுக்க விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பார்ட் ஒன் அதில் கவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டூ த்ரீ. இது வந்து இந்த மூணு ஃபண்டமெண்டல்ஸ் தான், அந்த மூணு ஃபண்டமெண்டல்ஸ்லையுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக இது சின்ன சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்ட் டூவில் வந்து எப்படி வந்து மக்களை வந்து உங்களை பிடிக்க வைக்கிறது, ஸோ எப்படி ஒரு ஹீரோவாக மாறுறது, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அதில் நம்ம வந்து ஜெனியூனாக அடுத்தவங்கக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இவர் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பார். ஸோ அங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜுவாலஜிஸ்ட் வந்து உட்காந்துருப்பார். அப்போ ஜுவாலஜிஸ்ட் வந்து கேஷுவலாக நான் பேசுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓ அப்படி எனக்கு வந்து ஜுவாலஜியில் அதிகமாக எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்ல அவர் வந்து எனக்கு பென்குயின் பற்றி எனக்கு கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு டேல் கார்னகி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஜுவாலஜி பாட்னி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேச ஆரம்பித்து அவர் வந்து கண்டினியூஸாக வந்து ஹாஃப் அன் அவர் வந்து ஜுவாலஜிஸ்ட் ஆர் பாட்னிஸ்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டேல் கார்னகி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். ஸோ அவருக்கு இது கம்ப்ளீட்டான புது விஷயம். இப்போ சாதாரண ஆட்களாக இருந்தால் ஒருத்தர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இப்போ சயின்ஸ் படித்தவங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு புது ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பேச மாட்டோம், ஏன்னா அவங்க பேசுகிறது எதுவும் புரியாது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த லிமிட்டடாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க மிஞ்சி போனால் அதில் எவ்வளோ வருமானம் வருது, ஸோ அவ்வளோதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன படித்தாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் டேல் கார்னகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணிட்டு அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் புரியனா அதுலேருந்து கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்குறதுனால அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த ஒரு அரை மணி நேரமாக அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அந்த பார்ட்டி முடிகிறப்ப ஜுவாலஜிஸ்ட் வந்து ஜுவாலஜிஸ்டோ பாட்னிஸ்டோ ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டேல் கார்னகி வந்து ரொம்ப பிரமாதமான கான்வர்சேஷனலிஸ்ட், ஸோ இவர் வந்து அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்ட்டு பயங்கரமாக அவர் புகழ்ந்து தள்ளுறாராம். இத்தனைக்கும் இந்த டேல் கார்னகி வந்து அவரை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இதுதான் வந்து இந்த ஒருத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதோட பவர். ஸோ ஒருத்தவங்க மேலே நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்கள பேச வச்சு கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஸ்மைல். ஸோ இப்போ ஒரு பிரைட் ஸ்மைல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் வந்தவங்க எல்லாருமே ஒரு இந்த ஓல்ட் பீப்புள். ஸோ அவங்க எல்லாருமே வந்து சோபராக உட்காந்துருக்காங்க, ஒரு சத்தமும் இல்லை, ஃபேன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இன்னொரு பாட்டிமா வந்து ஒரு குழந்தையோடு உள்ளே வராங்க. ஸோ அந்த குழந்தையோடு உள்ளே வந்து உட்காந்தது உடனே அந்த குழந்தை வந்து பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தாவை பார்க்குது. ஸோ அந்த பார்த்துட்டு அந்த தாத்தா வந்து இந்த குழந்தையை பார்த்த உடனே அவர் வந்து ஹாய் அந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சிடுறாரு அந்த குழந்தையோட. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை வந்த உடனே எல்லோரும் வந்து அப்படி பிரிஸ்கா மாதிரி அந்த குழந்தையே பார்க்குறாங்க. குழந்தைய வந்து உச்சு கொட்டுறாங்க ஹாய் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட விளாட எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்மைலோட பவர். ஸோ எக்ஸாக்டாக அந்த குழந்தை வந்து ரொம்ப சோகமாக இருந்த அந்த பேஷண்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து என்ன ரொம்ப ஆக்டிவாக மாற்றுச்சு இல்லை, இதே ஒரு எஃபெக்ட் தான் அந்த ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் நாயும் கொடுக்கும். அந்த பெட்டு வந்து அந்த ஓனர் வந்து ஸோ வெளியில் நம்ம ஆஃபீஸ்லாம் போகிறோம் காலேஜ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றப்ப தெரியும் அந்த நாய் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்ட்டு. டெய்லியும் அதே எக்ஸைட்டடாக தான் இருக்கும், வேகமாக வந்து நம்ம மேலே பாயும் பாஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளாட கூப்பிடும். டெய்லி நம்ம வந்து போவோம், டெய்லி தான் அதை பார்ப்போம். இருந்தாலுமே அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப அது வந்து குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னே ஒருத்தவங்க எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பாசம் வரும். ஸோ இதுதான் அந்த குழந்தையும் இந்த நாயும். ஸோ இதை வச்சு சொல்கிறது இதே பிரின்சிப்பலை வந்து நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து காலையில் க்ரீட் பண்ணுறோம். ஸோ க்ரீட் பண்ணுறப்ப ஹாய் குட் மார்னிங் ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சொல்லுங்கள், ஒரு எந்தூசியாசத்தை வந்து காட்டுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கத்தணும் குதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அந்த ஸ்மைல் பிரைட் ஸ்மைல் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து டூ. ஸோ தேர்ட் ஒன் வந்து இதில் ஒரு டேவில் கார்னிகி அப்புறம் ஆண்ட்ரூ கார்னிகி. எஸ் ஆண்ட்ரூ கார்னிகி அப்போ வந்து யூஎஸ்டி அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், ரொம்ப ஏழையாக இருந்து வேகமாக வந்து பணக்காரர் ஆனதில் வந்து ஒருத்தர் வந்து ஆண்ட்ரூ கார்னிகி. அவர் வந்து ஹவு டு திங்க் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு புக்கு எழுதினவருக்கான குரு. ஸோ அந்த புக்கு எழுதினதுக்கான காரணம், அந்த புக்கில் இருக்க எல்லா பிரின்சிபலையும் சொன்னவர் வந்து ஆண்ட்ரூ கார்னிகி. அந்த அந்த பிரின்சிபல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி எழுதின புத்தகம் தான் ஹவு டு திங்க் க்ரோ ரிச். ஸோ அந்த ஆண்ட்ரூ கார்னிகி வந்து ரொம்ப எல்லாருக்குமே இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆண்டர்பிரினர். ஸோ அவர் ஏன் ஆண்டர்பிரினர் ஆனார் அப்படின்ட்டு டேல் கார்னிகி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அப்போ ஆண்ட்ரூ கார்னிகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேல் கார்னிகி காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்ட்ரூ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்ட்டு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு 1000 பீப்புளோட ஃபஸ்ட் நேமை வந்து ஃபஸ்ட் நேம் உங்களால் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆண்ட்ரூ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு 50,000 பேரோட பீப்புள் ஃபஸ்ட் நேம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னென்னா, இது வந்து ஒரு நம்மளோட பீப்புள் நேம்ஸ் வந்து எவ்வளோ பேரை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கிறோமோ அது வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஒன்லி சூப்பர் பவர் ஆண்ட்ரூ கார்னிகி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் அவர்கிட்ட இருந்த ரொம்ப பழக்கத்தில் இதுதான் முதல் பழக்கம். இத்தனைக்கும் ஆண்ட்ரூ கார்னிகி வந்து ஸ்டீல் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டீல் மில்லோட ஓனர், ஆனால் அவர் ஸ்டீல் பற்றி அவருக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. பேர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ரொம்ப பேர்த்துக்கு நம்மளை சுற்றி ரொம்ப பேர் இருப்பாங்க, அவங்களோட பேரை வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ நம்மளை யோசித்து தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பேர் வந்து தெரிகிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பயுமே வந்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம பண்ணுறப்ப ஸோ அவங்களோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பருதி அப்படின்னா நம்ம வந்து பருதி இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உலகத்துலேயே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப இனிமையான வார்த்தை என்னன்னா அவங்க அது அவங்களோட பேர். ஸோ அதனால் அவங்களோட பேரை வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்குன்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைங்க பருதி இங்கே பாருங்கள், பருதி இங்கே பாருங்கள், பருதி இங்கே பாருங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து இரிட்டேட்டடாக இருக்கும். அதை நம்ம வந்து அதை வந்து ஆப்டிமமாக, ஸோ அவங்க பேர் நமக்கு தெரியும். ஸோ அந்த அந்த ஒரு பர்சனலைஸ்ட் டச் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேர் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி நம்ம காலையில் டிபார்ட்மெண்ட்லாம் போகிறோம், இல்லைன்னா ஆஃபீஸ் நம்ம போகிறோம். அப்படி போகிறப்ப காலையில் நம்ம வந்து க்ரீட் பண்ணுவோம், ஹாய் ஹாய் குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்படி வெறும் குட் மார்னிங் சொல்கிறப்ப குட் மார்னிங் பருதி, குட் மார்னிங் ராஜா. ஸோ அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் பர்சனலைஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரியெலாம் சொல்கிறாரு. எப்படி ஒரு அது நான் அந்த பிரசிடென்ட் பேர் மறந்துட்டேன், யூஎஸ் பிரசிடெண்ட் ஒருத்தர் எப்படி பிரசிடென்ட் ஆனார் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி வரும். ஸோ அந்த ஸ்டோரியில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவரோட இது அவரோட அந்த ஷாம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு டூர் பிளான் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேரை மீட் பண்ணுவார். ஸோ அந்த 1000 பேர்த்தில் எல்லாரோட பேர் வந்து அவர் வந்து மெமரைஸ் பண்ணுறதா அவரோட ஒவ்வொரு நாளும் முக்கியமான வேலை இருக்கும். ஸோ இப்போது ஒரு நாளையில் ஒரு 5 ஒரு மீட்டிங் வைப்பார், 5 வேறு வேறு ஊரில். அந்த 5 ஊர்லேயும் போய் ஸோ மொத்தம் 5000 பேரை மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 பேர்த்தில் ஓ அந்த 5 மீட்டிங்கில் ஒரு 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணுவார். அந்த 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மீட்டிங்கில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட பேர், அவங்களோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் அவங்களோட பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்ட்டு கேட்டுப்பார். கேட்டுட்டு அவங்க அப்பளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஸோ இதெல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணிடுவார். ஸோ இந்த இதெல்லாம் அப்போல்லாம் இன்டர்நெட்டு கிடையாது. ஸோ எல்லாமே லெட்டர் மூலியமாக தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 ஊர், அதில் 5 பேர், 5 பேருமே வந்து 5000 பேர்த்தோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டூர் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த 5000 பேர்த்துக்குமே யார் யாரெல்லாம் அந்த மீட் பண்ணாரோ, ஸோ எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 100 லெட்டர் எழுதுவாராம். ஸோ அவர் ஸோ ஷாம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ 100 லெட்டர் எழுதி, அதுவும் ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஆரம்பிக்கிறப்ப அவரோட ஃபஸ்ட்டு யாருக்கு எழுதுறாரோ அந்த ஃபஸ்ட் நேமில் தான் ஆரம்பிக்குமா. அந்த மீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி மெம்பர் கூட கிடையாது, எல்லாருமே வந்து ஒரு காமன் பீப்புள். ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு காமனான பீப்புளுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நேம் அவரோட நேம் தெரிஞ்சு அவங்களோட அவரோட வேலையை பற்றி, ஸோ ரொம்ப எவ்வளோ அளவுக்கு பர்சனலாக எழுத முடியுமோ அவ்வளோவுக்கு பர்சனலாக எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் அவரோட சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்ட்டு இந்த புக்கில் ஒரு நல்ல அழகான ஸ்டோரி இருக்குது. ஃபோர்த் பிரின்சிபல் வந்து பி குட் லிசனர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம தான் பேசணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. எல்லாருக்கும் வந்து பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஒருத்தவங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து டேல் கார்னி வந்து ஆப்பிரிக்கா வந்து டூர் போயிருக்காரு. ஸோ ஒரு பார்ட்டியில் வந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, ஹலோ டேல் கார்னி, நீங்கள் வந்து ஆப்பிரிக்கா டூர் பண்ணீங்களா, நானும் ஆப்பிரிக்கா டூர் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த லேடி வந்து இவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டேல் கார்னிக்கு வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸோ நீங்கள் இங்கே போனீங்களா அங்கே போனீங்களா அப்படின்ட்டு இந்த லேடி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேசி முடிக்கிறப்ப அவ என்ன அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நன்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறேன்னா, மனசுக்குள்ளே நான் எதுவுமே ஷேர் பண்ணலையே, நான் வந்து ஆப்பிரிக்கா போனீங்களா நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் ஆமாம் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போனீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த கன்க்ளூஷனில் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, பேசாத டேல் கார்னியை பற்றி ரொம்ப விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணிங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து பேசுகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்டரப்ட் பண்ணாதீங்க, அவங்கள பேச விடுங்க, முழுசாக பேச விடுங்க, நீங்கள் வந்து அதில் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படி கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் உலகத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுனா அது நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட்டோட ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ ரூஸ்வெல்ட் வந்து பார்க்க வரவங்க யாருமே வந்து ரூஸ்வெல்ட்டை பிடிக்காத ஆளே கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் மறுநாள் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து பார்க்க வராங்களோ, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்னென்ன சப்ஜெக்ட் வந்து அந்த விசிட்டர்ஸுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்ட்டு இவர் முன்னாடியே ஸ்டடி பண்ணி அதை வந்து முந்தின நாள் நைட் வந்து இவர் படிப்பாராம். படிச்சுட்டு மறுநாள் வந்து அவங்கள மீட் பண்ணுறப்ப அந்த அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இவர் பேச ஆரம்பிப்பாராம். அப்படி பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு இந்த பிரசிடென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரசிடென்ட் வந்து என்ன வேணுமோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பாராம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இது ஒரு சூப்பர் பவர். ஸோ நம்ம எப்பயுமே பேசுகிறப்ப வந்து நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது பேசக்கூடாது, அடுத்தவங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஒரு லேடி வந்து இருக்கிறாங்க, அந்த லேடிக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு சன் இருக்கும், ஸோ ஒரு 10 வயசு பையன் இருக்கும். ஸோ இந்த லேடி வந்து ஒரு லாட்ஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரி அவுட்டரில். இந்த லாட்ஜில் வந்து எல்லோரும் வேறு வேறு டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போவாங்க. ஸோ அப்படி வர்றப்போ இந்த பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து போட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஹோட்டலில் ஒரு லாயர் வந்து ஒருத்தர் தங்குறாரு. யதார்த்தமாக இந்த பையன் வந்து அந்த லாயர் கூட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ இந்த பையன் வந்து எனக்கு போட் பிடிக்கும் அப்படின் சொன்ன உடனே அந்த லாயர் வந்து தான் லாயர் அப்படின்ட்டு இந்த பையன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த லாயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போட் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ கடலில் இந்த மாதிரி போகும், ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சுச்சுவேஷன் வந்தால் புயல் வந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம், அப்புறம் ஒரு மீன் பிடிக்கணும்னா அந்த மாதிரி பண்ணுவோம், ஒரு வார் வந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு 4 மணி நேரம் பேசுகிறாரு. ஸோ பேசிட்டு ஈவினிங் வந்து அந்த லாட்ஜை வெக்கேட் பண்ணிட்டு அந்த லாயர் வந்து கிளம்புறாரு. ஸோ அப்படி கிளம்புறப்ப வந்து இந்த பையன் வந்து ரொம்ப அழுகிறான். ஸோ நீ போகாத, நீ இங்கே இரு, நீ ரொம்ப எனக்கு சொல்லு, நான் வந்து இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறான். அவரால் அந்த பையனால் பிரியவே முடியல. அந்த லாயர் வந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து கப்பல் வச்சுருக்காரு, அவர் கப்பலை பற்றி ரொம்ப தெரியும், அவருக்கு என்னை மாதிரியே அவருக்கும் கப்பல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பையன். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைடா நீ அப்படி நினைக்கிற, அவருக்கெல்லாம் கப்பல் வந்து பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா கப்பலை பற்றி அவன் யோசிக்க தினம் டெய்லி லைஃப்பில் யோசிக்கவே மாட்டான், ஏன்னா அவர் ஒரு லாயர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பையன், இல்லையே வந்து எங்கிட்ட லாயர் அவரோட வேலையை பற்றி எதுவுமே சொல்லலையே, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கப்பல் பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு சொன்ன இந்த பையன் சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா அவன் ஒரு ஜென்டில்மேன், ஸோ அந்த ஜென்டில்மேன் அப்படின்றத இங்கே அண்டர்லைன் பண்ணணும். நமக்கு எப்பயுமே தனக்கு பிடிச்ச மட்டும் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா அவன் வந்து அவ்வளோ ஒரு கிரேட் கிடையாது. ஸோ அதில் என்ன இருக்குது, அதில் வந்து ஒரு விஷயம் இல்லை. ஸோ வைஸ் பர்சன் வந்து எப்பயுமே அடுத்தவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ, அடுத்தவங்களை எது எக்ஸைட் பண்ணுமோ அதை தான் பேசுவான். ஸோ அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்டோரியில் ஆத்தர் சொல்கிறார். அடுத்து மேக் த லாஸ்ட் பாயிண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறோம். ஸோ நம்ம எது பண்ணாலும் எது பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ஜென்யூனாக இருக்கணும், ஜென்யூனாக அடுத்தவங்கிட்ட அடுத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அடுத்தவங்களோட ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்மைல் பண்ண, எல்லாருக்கும் ஸ்மைல் பண்ணணும். அதுக்கு அடுத்தவங்களை பேரை ஞாபகம் வச்சுருக்கணும். அப்புறம் அடுத்தவங்களை பேச விட்டு நம்ம கேட்கணும். ஸோ அவங்க வந்து நம்மளை பேசவே விடலைன்னா கூட, ஸோ இது யாரையும் இன்ட்ரப்ட் பண்ணாமல் கேட்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து நம்ம பேசணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோட பார்ட் டூ முடியுது. இதில் வந்து இன்னும் எனக்கு பிடிச்ச டாபிக் மட்டும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டோரி வருது, ராக்கர்ஃபெல்லர் ஜூனியர் அப்படின்ட்டு. நமக்கு ராக்கர்ஃபெல்லர்னா தெரியும், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஃபேமிலி. சில ராக்கர்ஃபெல்லர் ஜூனியர் அப்படின்ட்டு பையனோ பேரனோ. ஸோ அவங்களோட ஒரு அவங்க அண்டர்டேக் பண்ண ஒரு கோல் மில். ஸோ அதில் வந்து அந்த வேலை செய்கிறவங்களாம் பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்களோட வேஜஸ் வந்து அதிகமாக வேணும், சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப வந்து மொதல் நாள் வந்து பயங்கர பிரச்சனையாகி அந்த போலீஸ்லாம் வந்து சுட்டு சில பேர் வந்து இறந்துட்டாங்க, சில பேர் வந்து அடிபட்டுருச்சு. அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக வந்து போய்கிட்டு இருந்தது. இப்போ ராக்கர்ஃபெல்லர் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பேசுகிறாரு. ஸோ அப்படி பேசுகிறதுக்கு முந்தின நாள் வந்து அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ராக்கர்ஃபெல்லரை வந்து இந்த தூக்கு போட்டு நம்ம சாகடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக வந்து கோஷங்கள் எழுப்பி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ராக்கர்ஃபெல்லர் வந்து போய் பேசுகிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு, இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் உழைப்பை போடுறதுனால தான் இந்த கம்பெனியே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியே நீங்கள் இந்த இன்றைக்கே வந்து முடங்கிடும். இதனால் எல்லாருக்கும் வந்து இந்த பெரிய பெரிய ஓனர்லாம் இன்றைக்கே வந்து காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து சரி இவன் வந்து தோற்று போயிட்டான், ஸோ அவங்களால எதுவும் பண்ண முடியல, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும், அப்படி எல்லோரும் வந்து பயங்கர வயலண்ட்டாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அமைதியாகிட்டாங்க. ஸோ இவன் படிஞ்சு வரான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒரு சிலவங்க வீட்டு அவங்க ஃபேமிலி வந்து நான் மீட் பண்ணேன், ஒர்க்கர்ஸோட ஃபேமிலி வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ணி அவங்க கூட நாங்கள் பேசணும், என்ன நிலைமை அப்படின்ட்டு தெரிஞ்சோம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அது எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஒர்க்கர், நான் வந்து என்னது மேனேஜர் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவரோட தப்பை வந்து அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணதெல்லாம் தப்பு, ஸோ இதை வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கணும், 2 வாரத்துக்கு அப்புறம் போய் பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீச் வந்து இவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ கண்டினியூ பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து மறுநாள் வந்து ஸ்ட்ரைக்கெலாம் வாபஸ் பண்ணி மறுபடியும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன்னாக வச்சுட்டார். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓப்பனிங்கில் வந்து அவர் சொன்னார்ல, நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லை ஸோ அப்படின்றது. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு தான் ரொம்ப பேர் சொல்கிறாங்களே தவிர அதை வந்து ஃபீல் பண்ணுறதில்ல, ஃபீல் பண்ணி சொல்கிறதில்ல. ஆனால் என்னதான் ராக்கர்ஃபெல்லர் வந்து பயங்கரமான ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெரிய பணக்காரராக இருந்தாலும், அந்த இடத்துல அவர் பேசுகிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணி உண்மையாக பேசுனதுனால தான் அந்த இடத்துல வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறார். ஸோ எப்பயுமே வந்து நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி வேயாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் டாபிக். சாரி, நெக்ஸ்ட் வந்து லெட் த அதர் பீப்புள் டூ எ கிரேட் டீல் ஆஃப் திங்கிங். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் வந்து நான் எனக்கு பண்ணுறது, இப்போ இந்த வாசகர் வட்டத்தில் இப்போ நான் இந்த புக்கை பேசி முடிச்சுடுவேன், முடித்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இப்போ டிஸ்கஷன் நடக்கிறப்ப இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அவங்களோட கேள்வி கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எஸ் 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 அப்படின்ட்டு சொல்வேன். ஸோ அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போதும்டா நான் பேசுகிறேன்டா, என்னை பேச விடுங்க அப்படின்ட்டு நான் வந்து அதை சப்கான்ஷியஸாக அதை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்து ரொம்ப பேர் வந்து அவங்களோட ஒருத்தவங்க ஸ்பீச் வந்து அவங்களோட குவஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆன்சரை நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி யார் பண்ணாலுமே ஆப்போனட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஒருத்தவங்க யார் கேள்வி கேட்டாங்களோ, அவங்களோட ஆன்சர் அவங்க சொன்னாங்களோ, தப்பாகவே சொன்னாங்க சொன்னாலுமே அதை வந்து அவங்கள அலோவ் பண்ணணும், அவங்களை கம்ப்ளீட் பண்ண விடணும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தப்பான தப்பாக அவங்க புரிஞ்சு அவங்க புரிதல் தப்பாக இருக்குது, அவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருந்தது அப்படின்னாலுமே அவன் தப்பாக சொல்கிறாள், யாருமே வந்து நான் பேசுகிறது தப்பு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது, நம்ம பேசுகிறது சரி அப்படின்றது தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் ஏன் அந்த மாதிரி தப்பாக பேசுகிறான் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னொரு ஒரு சூப்பர் பவர் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க யாராவது வந்து வேற ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவங்க கம்ப்ளீட்டாக நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து இது ஒரு மெடிடேஷனாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனில் நான் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஸோ அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஏன் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அந்த அந்த பீப்புளோட பர்சனாலிட்டியை வந்து இது பண்ணலாம், ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நம்மளோட அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த க்வெஸ்சனை வந்து நீங்கள் உங்ககிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து என்னோடய ப்ரொஃபஸர் வந்து ப்ரொசஞ்சித் சார், என்னோடய குரூப் மீட்டிங்லாம் நடக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது பண்ணுறாங்க, அவருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தப்பான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ தப்பான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட் எடுக்கிறான் அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சரவணா நீ என்ன ஏன் இதை பண்ணுற அப்படின்ற என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை பண்ணால் இதை வந்து இத்தனை பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ பிஹெச்டி ஃபஸ்ட் இயரில் இருக்கிறேன், ரொம்ப கோர்ஸ் எடுக்கணும், ரொம்ப கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்ட்டு என்னோடய ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட் ஓரியன்ட், எவ்வளோ வேகமாக எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ வேகமாக என்னோடய ஒர்க்கு வந்து மூவ் ஆகும். தியரி படிக்கிறது வந்து அவருக்கு வந்து இது கரெக்டான ஐடியா கிடையாது. தியரி கோர்ஸ்லாம் படிக்காத எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பி, இதுதான் அவரோட ஐடியா. ஆனால் அவர் எங்கிட்ட அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சரவணா நீ ஏன் கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு நீ நினைக்கிறேன்னு எனக்கு என்னால் புரியுது. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் ஒர்க்லாம் எடுத்தா அப்படின்னா அந்த நமக்கு தியரட்டிக்கல் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாடலிங்லாம் பண்ணுறப்ப நம்ம வேகமாக பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம்பிள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேனே சரவணா, நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து ஐஐஎஸ்சியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட் தான் கிடச்சிது. அந்த எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நீ இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதுமானது அப்படின்ட்டு சொன்னார். அதை நம்பி நானும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே நான் எந்த ஒரு கோர்ஸும் அடிஷ்னலாக நான் பண்ணலை. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது அதுக்கப்புறம் அந்த கூகுள் சர்ச், சின்ன சின்ன கூகுள் சர்ச்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்டை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீ கோர்ஸ், ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் வந்து, ஃப்ரீயாகவே ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. நம்ம கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கோர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அதில் வந்து அதனால் வேலை நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ உங்ககிட்ட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஐ சஜஸ்ட் யூ, ஸோ இந்த கோர்ஸ் நீ எடுக்கிறல்ல, அந்த கோர்ஸ் வந்து இமீடியட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த கோர்ஸ் குட், ஓகே அதை நீ பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது வந்து யோசிக்கணும். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன். ஐ நோ யூ கேன் யூனோ கம் அப் வித் பெட்டர் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். ஸோ இதை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சது. நானும் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் சரி, நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எது ஒர்க் பண்ணுறப்பயே தெரியும் எது நமக்கு வேணும் எது வேண்டாம் அப்படின்றது. ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியும் எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு இது அவரோட ஐடியா. ஸோ அவரோட ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப வயசான டெசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து என்னை ட்ரிக் பண்ணலை. எது வந்து ரொம்ப ரொம்ப வயசான டெசிஷனோ அதை என் மேலே வந்து அவர் திணிக்காமல் ஈஸியாக வந்து என்னோடய ஈகோவை வந்து அவர் டச் பண்ணாமல், சரவணா நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு சொல்லாமல் என்னை அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ இதை தான் வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஆஸ்க் குவஸ்டின்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டைரக்ட் ஆன்சர்ஸ். ஸோ எப்பயுமே வந்து இது பண்ணு இது பண்ணாத இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்படி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக மாற்றணும். ஸோ அப்படி கேள்வியாக மாற்றுறப்ப நம்ம ஆப்போனன்ட்டு இது எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்க திங்கிங்க்கு. ஸோ அந்த இடத்துல அவங்களோட இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க யோசிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நம்ம டிசிஷன்ஸ் வந்து ஏற்கனவே கரெக்டாக இருந்தா அப்படின்னா அவங்க திங்க் பண்ணிவிட்டு அதே டிசிஷனுக்கு தான் வரப்போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ரொம்ப பேசிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கார்ப்பரேட்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஐஎஸ்சியில் நீ பிஹெச்டிலாம் பண்ணுறப்ப உன்னோட ப்ராஜெக்ட் உன்னோடது, அதில் ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். நீ கார்ப்பரேட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா நீ வந்து ஒரு வேலை உனக்கு வரும், அந்த வேலையை நீ பண்ணணும். ஸோ அதில் எந்த ஒரு இன்னோவேஷன்லாம் இருக்காது, அவங்க சொல்கிறத நீ அப்படியே பண்ணணும், ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வந்து டைரெக்டாக கொடுக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. எப்பயுமே வந்து அதை ஒரு கொடுக்குற ப்ராப்ளத்தையும் ஸோ இது ப்ராப்ளம் இது சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஸோ இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக, ஏதோ நான் தான் வந்து இதை இந்த சொல்யூஷனுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ரொம்ப டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து படிக்கணும். ஸோ இதோட வந்து என்னோட உரையாடல் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு ஜென்ரலாகவே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது. நான் எப்படின்னா எனக்கு மனசில் பட்டதெல்லாமே ஓப்பனாக பேசிடுவேன். லைக் இது தப்புன்னு படுது அப்படின்னா தப்புன்னு பேசிடுவேன். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புக்கில் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, என்ன வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. லைக் இதே விஷயத்த நம்மள்ட்ட யாராவது கொஞ்சம் ஒரு நார்மலாக இது தப்புன்னு சொன்னாலும் நம்ம வந்து டிஃபென்சிவ் அப்ரோச்சில் போயிடுவோம். லைக் நம்மளை நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. அதேமாதிரி தானே அவங்களும் திங்க் பண்ணுவாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுவாங்கன்றத ஒரு விஷயம் உணர்ந்துக்க முடிஞ்சுது நீங்கள் நரேட் பண்ண விஷயத்தில். அதே நேரத்தில் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அது வந்து நீங்கள் ஃப்ளாட்டரின்னு இன்னொரு பாயிண்டே கொண்டு வந்தீங்க அந்த புக் பர்ஸ்பெக்டிவில். அது வந்து எனக்கு வந்து என்னென்னா, அப்ரிஷியேஷன் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனாலே அது வந்து பீப்புள் ப்ளீஸிங்காக போயிடுதோ, லைக் பீப்புள் ப்ளீஸிங்காக போகுதோ அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எனக்கு எப்பயுமே இருந்துருக்கு. லைக் எப்பயுமே எனக்குள்ளே உண்டு. ஸோ அதனால் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். லைக் நம்ம எது சொன்னாலுமே வந்து அவங்க வந்து நம்ம சார்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரியே எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது இந்த புக்கை புக்கு படித்து பார்த்தா இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப லைக் என்ன வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனிவேஸ், குட் புக் சார். அண்ணா தேங்க்யூ, தேங்க்யூ.
பருதி, நீங்கள் சொன்னது வந்து எக்ஸாக்டாக நானும் அதை பண்ணியிருக்கேன். லைக் எப்படின்னா, நான் வந்து ஒரு காம்படிஷன் போனேன், ஐஐடி கரக்பூர் இந்த ரோபாட்டிக் காம்படிஷன்ட்டு போயிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு போனோம். ஸோ அப்போ ஒரு டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுறான். நான் வந்து அதை பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம். அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல, அதாவது கூச்சம்னு சொல்லுவேனா என்ன சொல்லுவேன் தெரியல. அதை கங்க்ராஜ் பண்ணுறது, அவங்களுக்கு போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வந்து முடியல. ஸோ இதே மாதிரி ரொம்ப இடத்துல வந்து இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறதுக்கே நீ வந்து நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி டீஃபால்ட்டாகவே ஒரு இது இருக்குது. ஸோ மேபி அது ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட்டு இதெல்லாம் ஒரு குட் மேனர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இணையவே இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான், நானும் அப்படி தான் இருந்தேன், இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்
கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து பி படிக்கும் போது லைக் நான் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே ஒரு அனலைசிஸ் பண்ணும் போது எல்லோரும் மற்றவங்க ஃபெயில் ஆகிறது தான் நினச்சி சந்தோஷப்படுறாங்க இன்பில்ட்டாக. லைக் எப்படி சொல்கிறதுனா, இன்னொருத்த ஃபெயில் ஆகிட்டானா தான் நம்ம சந்தோஷப்படுறோமே தவிர, லைக் அது ஃப்ரெண்ட் சர்க்குலரில் இருக்கட்டும், அவன் ஜெயிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே வருதான்றது ஒரு பெரிய க்வெஷ்சன் மார்க் தான். அது நம்மளே நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா மேபி அது எனக்கும் அது இருக்குது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டபோது அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவன் ஜெயிக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல, பட் ஆனால் அவன் ஃபெயில் ஆகும்போது ஒரு சந்தோஷம், லைட்டாக ஒரு சந்தோஷம் வருது அப்படின்ற மாதிரி. இது இது சைக்காலஜிக்கலாக எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் இது இருந்திருக்கு. இது வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப்பும் இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவன் தோத்தா நம்ம லெவலுக்கு அவன் இருக்கணும், லைக் நம்மளோட அவன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டான்னா நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வர. இந்த நண்பன் படத்தில் ஒரு சீன் வரும்ல, நம்ம ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் அப்படின்றத விட அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ற நம்ம லெவலில் இருக்கான் அப்படின்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத அது எப்படின்னு தெரில. பட் அது சைக்காலஜிக்கலாக அதை நம்ம டியூன் பண்ணிக்கிட்டு மெச்சோர்ட் ஆகணுமா அது எப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் இது வந்து எனக்கு எப்படி சொல்றது, இதுக்குன்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காருன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.
நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா இதை சொல்றதுக்கு ரொம்ப மனசு வரணும், மனசு வேணும். போது நம்ம ஸ்கூல்ல இருக்கிறப்பெல்லாம் இப்போ ஸ்கூல் எக்ஸாம் நீ படிச்சிட்டியாடான்னு கேட்டான் என்ன சொல்லுவோம், இல்லைடா நேற்று நைட்டு போனேன் படம் பார்த்தேன் அப்படியே தூங்கிட்டேன்டா ஒன்றுமே படிக்கலடா அப்படின்னு அதை எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் எக்ஸாம் மட்டும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எழுதிட்டு வருவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஏதாவது எக்ஸாம் எப்படி இருக்குதுன்னா ஃபெயில் அப்படின்மா, ஆனால் அவன் தான் வந்து செகண்ட் ரேங்க் கிளாஸில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஸோ நானுமே அதே தான். ஸோ எல்லாருமே வந்து நான் படிக்கிறப்ப நம்மளோட கல்ச்சரே ஒரு வேறு அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஸோ அடுத்த வந்து நம்மளை விட கீழே தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லணும், நம்மளோட ஒர்க்கெல்லாம் நம்ம மறைக்கிறோம், அதெல்லாம் வந்து ரொம்ப அதை வந்து நம்ம மாற்றிட்டு வந்து மேலே வரணும். அடுத்தவங்க வந்து யாராவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து போய் அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல இது, அப்போ தான் வந்து அந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளும் வளருவோம். அடுத்தவங்க வந்து ரொம்ப அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அதுவே வந்து நம்மளால் ஜெயிக்க விடாமல் பண்ணிவிடும் அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன். அதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது. ஸோ யாராவது எடுத்தால் சந்தோஷப்பட்டு அடுத்தவங்க வந்து வளரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணும், கங்க்ராச்சுலேட்டும் பண்ணும், அதுக்காக உண்மையிலேயே சந்தோஷப்படணும் அடுத்தவங்க வளர்ந்தா.
ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, நான் வில்லேஜ்லேயும் படிச்சிட்டேன், என்னோட பி வந்து வில்லேஜில் ஒரு காலேஜ், அடுத்து வந்து ஒரு சிட்டிலையும் படித்தேன். இப்போ பெங்களூர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாடர்ன் சிட்டின்னு தான் சொல்லணும், அந்த கல்ச்சர் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் நான் பார்த்ததில் என்னென்னா, வில்லேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்க்கிள் எப்படின்னா, நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா அவங்க ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீலிங் படுவாங்க. இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுது. அதேமாரி வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே மாறிச்சு, கொஞ்சம் செல்ஃபிஷாக மாறிச்சு. ஆனால் ஐஏஎஸ்சியில் உங்களுக்கே தெரியும் அது அது வந்து கம்ப்ளீட்லி அது ஒர்க் என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுச்சு, இல்லை ஆயிடுச்சுன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குமே இது வேரி ஆகுது, லைக் டைப் ஆஃப் பீப்புளை பொறுத்து மாறுது அப்படின்றது என்னோட கருத்து. லைக் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுது அது வந்து அவங்க அவங்களோட வாழ்வியல் அதெல்லாம் பொறுத்து கூட மாறுது அப்படின்றது நான் பர்சனலாக இது பண்ணுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து.
ஒரே ஒரு ஐடியா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அது என்னன்னா நார்க்சிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு நார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிராகுலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களாம் யார் அப்படின்னா, டிராகுலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியெல்லாம் சக் பண்ணுறவங்க. ஸோ நம்மளோட எனர்ஜி ட்ரீம் இந்த என்னென்ன பாசிட்டிவோ எல்லாத்தையும் வந்து சக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது நான் பார்த்தேன். ஸோ என்னோட காலேஜில் வந்து நான் பிஇ படிக்கிறப்ப தமிழ் பசங்க இருப்பாங்க, மலையாளிஸ் பசங்க இருக்கிறாங்க. நான் அதிகமாக பார்த்தது இந்த தமிழ் பசங்கிட்ட என்னென்னா, நீங்களாம் யாருப்பா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் நீங்களாம் யாருப்பா, பெருசால் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், யூடியூப்பை பார்த்து சும்மா அசம்பிள் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பேன், நீங்களாம் யாருப்பா, நீங்களாம் பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நம்ம என்கரேஜாக இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்களாம் யாருப்பா, நீங்களாம் ஆள் கிளியர் பசங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டீமோட்டிவேட்டடாக பேசுவாங்க. ஆனால் அந்த மலையாளிஸ் பசங்க வந்து ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவாங்க. ஸோ நான் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ் பசங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த இந்த ட்ராக்குள்ள அந்த நார்சிஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு நானும் ஃபீல் பண்ணுறேன் பருதி மாதிரி. அண்ணா புனிதல் பண்ணா, நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க?
இல்லை ஆக்சுவலாக அது பார்க்கணும்னா போச்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னது இன்பில்ட்டாக இருக்கிறதா, ஆனால் அந்த மாதிரி இன்பில்ட்டாக இருக்கக்குள்ள வந்து சப்கான்ஷியஸாக வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னொருத்தவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிறைய பேருட்டு இருக்கிறதான். அது ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தவங்களுடைய நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி தான் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி கூடும். இது சைக்காலஜிக்கலா வந்து டாக்டர் விஜயலட்சுமி பந்தயன்னு சொல்லிட்டு சென்னையில ப்ராக்டிஸ் பண்றவங்க இது அவுட்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு சப்கான்சியஸா, அதான் ரீசனு. இன்னொன்று வந்து இப்போ அவர் வில்லேஜஸ் டவுனு சிட்டி அப்படின்னாரு, அதே எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லலை அப்படின்னா நான் அதை நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அவரே சொல்லிட்டாரு, அதனால அது பெருசாக அவுட்லைன் பண்ண தேவையில்லை. வில்லேஜில் இருந்த இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மறைக்கிறதுன்றதுக்கு இருக்காது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து படிக்கலை, படித்தோ செகண்ட் மார்க் வருவார் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அங்கெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. பார்த்தோம்னா என்ன மாதிரி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடுகள் ரொம்ப இருக்காது என்னோடய வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். டவுனுக்கு வந்தப்போ அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கும். அதுவும் டவுனும் ஒன்றும் பெருசாக தெரில. எங்களுதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் முனிசிபாலிட்டி செகண்ட் கிரேட் முனிசிபாலிட்டி அந்த ரேஞ்சில் தான் வரும். டவுனுக்கு அந்த ஸ்கூலுக்கு டவுனில் ஸ்கூல் இருந்தாலும் வர்ற பசங்க வில்லேஜில் இருந்தால் பாதி பேர் வருவாங்க. அதே மென்டாலிட்டி தான் கிட்டத்தட்ட இருந்தது. டோட்டலாக வந்து நான் பிஇ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போனப்போ இந்த மென்டாலிட்டி வந்து டோட்டலாக அப்போசிட்டாச்சு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணி நான் வந்து யார் கூடயுமே மிங்கிள் ஆகல. நான் லாஸ்ட் பெஞ்சில் போய் தனியாகவே உட்காந்துட்டேன், எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ட்டு. அந்த வேரியேஷன் வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்டெப்லையும் கிளியராக தெரிஞ்சது, ரொம்ப கட் த்ரோட்டாகவே தெரிஞ்சுது. அங்கே இருக்க பசங்க வேறு, இங்கே இருக்க பசங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அது சிட்டி ப்ராட்டப் அப்படின்னவங்களும் வந்து பக்கத்தில் யார் வளர்றா என்ன ஏதுனே தெரியாது, அதனால் வந்து பிளெயின்டாக இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் சொல்லி கொடுத்து அதை நம்மளை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து அது எல்லாத்துலேயுமே அந்த ஹேபிட் ஆகிடுது. ஆனால் வில்லேஜில் பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா சித்தப்பாவாக இருப்பாங்க, இல்லை பங்காளியாக இருப்பாங்க, இல்லை அடுத்தருத்தாங்கன்னா உரமுறையாக இருப்பாங்க. பெருசாக மறைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்றதுனால வந்து வெளிப்படையாக இருந்து பழகி அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து அது வந்து இமிடியேட் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுற இதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்றபடி டாக்கிங் நல்லா இருந்தது, வேற எதுவும் சொல்றதுக்கு ஞாபகம் இல்லை இப்போ வரல. இதான் ரீசன், அது சப்கான்ஷியஸாகவே வந்து இன்னொருத்தவங்க வந்து நெகட்டிவிட்டியை திங்க் பண்ண நமக்கு வந்து சப்கான்ஷியஸாக நெகட்டிவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்க வந்து தோக்குறாங்க அப்படின்னா அவங்களோட நெகட்டிவிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவிட்டியை வந்து அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உள்ளார வந்துடும். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்குள்ள தான் இன்னொருத்தவங்க மேலே புறவப்படுறது பேராசையாக இருக்குது. இதுமாதிரி நெகட்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நாமும் நெகட்டிவிட்டிக்குள்ளே தள்ள போகிறோம் சப்கான்ஷியஸ் லெவலில். ஸோ தட் இஸ் அ ரீசன் அப்படின்றது இது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு தியரி தான். அவங்க சொல்கிற மாதிரி ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் இது வந்து சைக்காலஜிக்கலாக வெல் எஸ்டாப்ளிஷ்டு தியரி. இது டாக்டர் விஜயலட்சுமி பந்தயன் நிறைய டாக்கே கொடுத்துருக்காங்க இது ரிலேட்டட் தான்.
ஓகே, நன்றி
நன்றி
சரவணன். சரவணன் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து நம்ம சுய மதிப்பிடல் செல்ஃப் எவாலுஷன் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. பர்டிகுலர்லாம் நான் அனுபவபூர்வமா உணர்ந்தது என்னன்னா இது நண்பர்களுக்காக மட்டுமான புத்தகம் கிடையாது, ஃபேமிலிக்காகவும் முக்கியமான புத்தகம். எப்படின்னா இப்ப நம்ம இயர்லி கேரியர் ரிசர்ச்ல ஒரு சில பேப்பர் எழுதிட்டு இருப்போம், இல்லையா ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஃபேமிலி கூட நம்ம அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பட் இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்ம தான் பேசுறது இல்லை அதனாலதான் பிரச்சனை, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது தெரிஞ்சது, அவங்கள பேச வச்சு நம்ம கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுதான் ஆக்சுவலா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது அந்த புத்தகத்துல. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா நீங்க சொல்லும் போது பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களா, ஆக்சுவலா இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. என்னுடைய ப்ரொஃபஸரே வந்து இங்க பிரேசில்ல பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர் ஆகிற வயசு ஆக்சுவலா ஒரு 55-60 இருக்கும், அவங்களவே என்ன பேர் வச்சு கூப்பிடுங்க மோனிகா அப்படின்னு கூப்பிடுங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஊர்ல எப்படி நம்ம பேர் வச்சு கூப்பிடுறது, பட் இந்த பேருன்றது வந்து பேர் கூப்பிடணுமா இல்ல உறவு முறைகளை சொல்லி கூப்பிடுறது கரெக்டா இருக்குமா? நம்ம ஒரு பிரதர் ஈவன் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தோம்னா கூட பையா அப்படிதான் நம்ம கூப்பிட்டு பழகியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நம்ம இப்படி கல்ச்சர்ல நம்ம எப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது, இது எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க.
இது வந்து கரெக்ட் தான். இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்ம கண்ட்ரின்னு பாக்குறப்ப மொதல் வர்ற விஷயம் என்னன்னா நம்ம வந்து சார் மேடம் அப்படின்றது எல்லாருக்கும் போடுவோம், ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இந்த சார் மேடம் அப்படின்றது அதுக்குன்னு ரொம்ப ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. அப்போ தான் வந்து சார் அப்படின்ட்டு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து பேர் வந்து அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிடணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. நம்ம வந்து கேஷுவலாக இப்போ என் பேர் சரவணா அப்படின்னா நம்ம இங்கே என்னோடய லேபில் வந்து யாராவது என்னோடய பேரை மென்ஷன் பண்ணுறப்பயே ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஓகே, சரவணா அப்படின்ற பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ காமனான பேர் கிடையாது. எல்லாம் சிரவன் குமார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு கடுப்பாக வரும். யாரெல்லாம் என் பேர் வந்து கரெக்டாக சரவணா அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர் ஞாபகம் வச்சு பேர் வச்சு கூப்பிடணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பேர் வந்து நம்ம மறந்துடும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி இருக்கும். அது எப்படின்னா, ஒரு மீட்டிங் நம்ம போய் அந்த ஆத்தர் போயிருப்பார். இல்லை, நம்ம பொதுவாக ஏதோ ஒருத்தவங்களை மீட் பண்ண போவோம். அவர் வந்து நம்ம பேரை சொல்வார். ஏதோ ஒரு மீட்டிங் நம்ம பார்ப்போம், அவர் பேரை சொல்வார். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு மறுபடியும் அவர் கூப்பிட்றப்ப பேர் மறந்து போயிடும். இப்போ யாரும் மறுபடியும் யாராவது பேர் கேட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ ஒரு தடவை அவங்க ஒருத்தவங்க வந்து பேரை சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அவங்கள ஞாபகப்படுத்தி உங்கள் பேரை யூஸ் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு தடவை தான் நம்ம பேரை சொன்னோம், ஆனால் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளை பற்றி அவங்க ரொம்ப அதிகமாக நினைக்கிறாங்க. ஸோ நமக்கு மேலே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நமக்கு அவங்க மேலே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் அந்த ஆத்தர் மீன் பண்ணுறது.
கண்டிப்பாக அது உண்மைதான். ஆக்சுவலாக அப்போ நான் கூட முன்னாடி இங்கே வராதுக்கு முன்னாடி நம்மளை ஒரு சின்ன பையன் நம்மளை பேர் வச்சு கூப்பிட்டுட்டோம்னா நம்ம மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்மளை பேர் வச்சு போடும்போது உண்மையாகவே உணர்வுபூர்வமாகவே நம்ம மேலே அவங்க ஒரு அட்ராக்ஷனோடு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. அது ஆக்சுவலாக நல்ல ஒரு அப்ரோச் தான் அது. அவ்வளோதான், நான் இதுவும் இதோட முடிச்சுக்கிறேன். மக்கள் பேசிட்டோம் ஆக்சுவலாக.
நன்றிண்ணா சிலம்பரசன், நீங்கள் இந்த இது வாசல் வாட்டது வந்தது நன்றி. இன்னைக்கு 6 பேர் இருக்கிறோம், இது பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமாம், மறுபடியும் வாங்க, அடுத்த வாரம் வாங்க.
கண்டிப்பாக ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கிறேன். பட் எனக்கு என்ன வருத்தம்னா, என்னால் ஒரு புத்தகத்தை படித்து பேச முடியலன்றது ஒரு முக்கியமான வருத்தம். பட் நான் படிச்சிருக்கிற புத்தகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பேச முடியாது. சில இப்போ நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கிறது என்னென்னா, இமேஜிங் பற்றி பார்த்துட்ருக்கேன். நம்ம ரிசர்ச்சுக்கு வந்து எப்படி இமேஜிங், இமேஜ் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி. அது ஃபுல்லுமே ரிசர்ச் கண்டென்ட். ஸோ அதை பற்றி பேச முடியுமான்னு தெரியல. பட் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், விருப்பப்படுறேன். அதான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக.
இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நானும் பல வருஷமாக வந்து சும்மா தான் வாசகராட்டுக்கு வந்தேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு தான் இப்போ வந்து ஒரு சில நாள் ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து வருவேன், அடுத்த ஒரு 6 மாதம் வரமாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு புக்கு படிக்கிறதுக்கு. நான் வந்து வாசகராட்டத்தை சேர்ந்ததுலேருந்து புத்தகம் வந்து படிக்கலை, எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஸோ அதனால் நீங்கள் வர்றதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுவே பெரிய சப்போர்ட். சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க.
நன்றி, கண்டிப்பாக.
ஓகேண்ணா, ஓகே.
அதே மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் புக் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, பரதி கூட அவருடைய சப்ஜெக்ட் சம்மந்தமாக டிசைன் சம்மந்தமான ஒரு புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் ஒரு 1 மந்த் முன்னாடி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தயங்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு புத்தகம் இருக்குது, யாராவது எங்களில் சிலருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம அதையும் கொண்டு வாங்க. வில் பி வெரி கிளாட் டு லிசன் டு தட் அஸ் வெல்.
கண்டிப்பா ராஜா சார், முயற்சி பண்றேன். நன்றி.
சரவணன், புத்தகம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து ஒரு முதல்ல அந்த புக்கு வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒரு நீங்க சொல்ல கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா, யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ஹானஸ்டான அப்ரிசியேஷனோ இல்ல ஃபீட்பேக்கோ கொடுக்கணும். அதே மாதிரி யார்ட்டையுமே வந்து ஜெனுவனா வந்து ஒருத்தர் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருப்பி ஒரு தடவை கேட்க நல்லாவே இருந்தது. இந்த புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் புக்ஸ்ன்னு யார் லிஸ்ட் எடுத்தாங்கனாலும் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா அதுல எப்பயுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புத்தகம். ஏற்கனவே சரவணன் சொன்ன மாதிரி டேல் கார்னஜினா அதுக்குன்னு ஒரு தனி நேம் ரெப்யூட்டேஷன் இருக்குது. அவருடைய பேர்ல இருந்து அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து அவர் சொன்ன மாதிரியான அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய ட்ரைனிங் வந்து அவருடைய பேர்ல போயிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் பேஸ் அவர் இன்னும் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய புத்தகங்கள்ல ரொம்ப வைட்லி பாப்புலர்னு சொன்னா இந்த புத்தகத்தை தான் சொல்லலாம். அதுவும் போக இது படிக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா படிக்க முடிய ஒரு புத்தகம். யாரா இருந்தாலும் இங்கிலீஷ் அதிகமா படிக்காத ஆளுக்கெல்லாம் இருந்தாங்கன்னாலும் இந்த புத்தகத்தை எடுத்தா ரொம்ப வேகமாவே படிச்சு முடிச்சிடலாம். அடுத்து சரவணன் நீங்க சொல்லி நான் மிஸ் பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரியல, இஃப் ஐ எம் நாட் ராங், ஒவ்வொரு சாப்டருமே முடியறப்ப அந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாராஃப்ரேஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானா? அதாவது அந்த சாப்டர்ல வந்து என்ன சொன்னாங்கன்றத ஒரு நாலஞ்சு லைன்ல கடைசியில ஒரு பாத்துல போட்டுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
கரெக்ட் கரெக்ட், அந்த மாதிரி தான் போட்டிருப்பாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருப்பாரு, அந்த நம்ம நான் வந்து பிரின்சிபல்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் நான் கதைய ஆரம்பித்தேன், ஆனால் அந்த புத்தகத்தில் அந்த பிரின்சிபல்லே வந்து கடைசியில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு செம்ம டெக்னிக். ஸோ முன்னாடி நீங்கள் எல்லா பிரின்சிபலையும் போட்டால் இண்டெக்ஸை பார்த்துட்டு எல்லோரும் போயிடுவான், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அது ஆத்தரோட ஒரு இன்டெலிஜென்ஸ்.
ரைட். ஸோ அதான், ஸோ அந்த வகையில் ரொம்ப ஈஸியா யாரா இருந்தாலும் டக்குன்னு பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சு உடனே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தை நம்ம கூட்டத்தில் நீங்க அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சரவணன், அவ்வளவுதான் என்னோட ஃபீட்பேக்.
நன்றி தேங்க்ஸ். கார்த்திக் சுந்தர், கேக்குங்க சொல்லுங்க.
ஆனா புக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, இந்த புக்கை நான் 3 இயர்ஸ் முன்னாடி படிச்சேன்னா அப்போ வந்து அந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு ஆத்து லாஸ்டா நிறைய பேஜஸ் கொடுத்துருப்பாரு, பிளாங்க் பேஜஸ். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, புக்கு படிக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை படித்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேயே, அதனால புக்கே மறந்து போச்சு எனக்கு. இப்போ நீங்கள் சொன்னதுனா எல்லாமே ஞாபகம் வருது திருப்பியும், மேபி ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த எப்படி ஒருத்தரை நம்மளை மரியாதை கொடுக்கணும் எப்படி வைக்கணும்னு ஒரு தியோட ரூஸ்வெல்ட் கதை சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. மற்றபடி புக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மேபி இன்னொரு படிச்சா திருப்பி புரியும். ஆனா நான் படிக்கும் போது எனக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, இப்போ நீங்க படிக்கும் போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இன்னொருத்தர் சிலம்பரசன் என்ன நினைக்கிறேன், அவர் சொன்னாரு யாரும் ப்ரொஃபசர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட மாட்டேங்கிறோன்னு. மேபி இங்க இருந்து யாராவது கேட்டீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல ப்ரொஃபசர்ஸ் ஆனீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ஏன்னா இங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருந்து வராங்க தான், அங்க வந்து மற்றவங்கள பாக்குறாங்க, அவங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு தான் கூப்பிடுறாங்க. ஆனா இங்க வந்து இறங்கினோடனே அவங்க அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்படி, இங்க இருந்து ஏதாவது போனி ப்ரொஃபசர்ஸ் ஆனீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரையும் பரப்ப வைக்கும். தேங்க்யூ, நான் அதான் சொல்லணும்.
கரெக்ட், எக்ஸாக்ட்லி அது பண்ணணும். அவங்க இவங்க தான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணாதான் செகண்ட் டயர் தேர்ட் டயர் காலேஜ்லாம் அடுத்த ஒரு 20-30 வருஷத்துல அங்கே வரும். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே இந்த புக்கை படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு இது எக்ஸசைஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ளாஷ் கார்டு அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, யாங்கி ஃப்ளாஷ் கார்டுன்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ தான் ஒரு 3 மாதமாக தான் இது பண்ணுறேன், எந்த ஒரு புக்கு படித்தாலுமே புக்கு படிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த பிரின்சிபல்ஸ் அது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி மாற்றி அந்த ஆப்பில் நான் போட்டு வச்சிடுவேன். அப்படி போட்டு வச்சுட்டு அப்படின்னா டெய்லி வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டு ஓப்பன் பண்ணால் ஏதாவது ஒரு கார்டு வந்து வரும் முன்னாடி. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு புதுசு ஏற்கனவே நான் படித்த ஒரு ஐடியாஸ் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம புக்கை வந்து படித்தது வந்து மறக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து எந்தெந்த விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம புக்கு படிக்கிறப்ப நம்ம நினச்சோமோ அதெல்லாம் வந்து மறுபடியும் அந்த இந்த ஃப்ளாஷ் கார்டு வந்து நம்மளை ஞாபகப்படுத்தும். ஸோ அதனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கள்.
ஆ, கண்டிப்பாக. நான் அப்போ இன்னொரு புக்கு ராஜா சார் வந்து படித்தேன், நட்ஜின் ஒரு புக்கு, ரிச்சர்ட் டேலர். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபைன் கேட்டு ஒரு ஆப்புக்கு போய் வெப்சைட்டுக்கு அந்த இதை நான் ஃபாலோ பண்ணேன்னா, ஆனால் அது கொஞ்சம் பணம் செலவழிச்சு இருந்த அவர் சொன்ன இந்த ஃபைன் கேட்டு ஃபாலோ பண்ணுறதுல
நினைக்கிறேன் அதோட ரொம்ப சின்சியரா பண்ண ஆரம்பிப்போம்னு
நினைக்கிறேன். கரெக்ட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நன்றி நன்றி. ஏன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் வேணா பண்ணீங்க கார்த்திக், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது.
யூடியூப் வீடியோ தான் பாத்துருக்கேன், படிச்சதுல ஏறி.
இல்ல இல்ல, நீங்க புக் வாங்கி படிங்க, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அது ரொம்ப ரிலெவன்ட்டான புத்தகம்.
சரி நான் சர்ச் பண்ணுறேன். தேங்க் யூ.
ஓகே தேங்க்ஸ் கார்த்திக், மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வாங்க
கண்டிப்பா.
ராஜாண்ணா நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க.
ஓகே, ஸோ இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி. நிச்சயமா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புத்தகத்தை வந்து சரவணன் வந்து ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு மணி நேரம் என்னைய கேட்டா உண்மையில சொல்லணும்னா, ஒரு மணி நேரத்துல அந்த புத்தகத்துல வந்து பாதிக்கு மேல இருக்கிற விஷயங்களை வந்து ஒருத்தர் படிக்காமலே தெரிஞ்சுக்கிற வேண்டிய தெரிஞ்சுக்கிற முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்கிறாரு. பட் என்னைய கேட்டா எல்லாரும் இந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. எந்த ஷாப்புக்கு புக் ஷாப் போனீங்கனாலும் இருக்கும், இல்ல ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல கூட எப்ப வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். இது வந்து வைல்ட்லி பாப்புலர். தமிழ்லயும் இந்த புத்தகம் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நேரம் கிடைச்சா எல்லாரும் கண்டிப்பா இதை வாங்கி படிச்சு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கேயாவது யாருக்காவது கிஃப்ட் பண்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். படிக்கிறது மட்டும் இல்லாம நிச்சயமா அதுல இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இந்த புத்தகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு சரவணனுக்கு நன்றி. இன்னைக்கு மீட்டிங்ல கலந்துட்ட எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
நன்றி.